ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாடி அமர்ந்திருப்போ துதித்து மகிழ்ந்திருப்போ எல்லா துயரோ மறந்திருப்போ சர்வலோகாதிபதியே உம்முடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வருகிற அந்த நாள் நல்லது நல்லது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஐயா. அன்னவரே உலகத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவது மேன்மை என்பதை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. மேன்மை என்பதை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் அல்லவா? நீர் எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர் அல்லவா? உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அமேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் மாற்றி நான்காவது அதிகாரம். மாற்றி எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம். ஒரு காரியத்தை நாம் பார்த்து கடந்து செல்லாமல் சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நான் பேசிய பொழுது விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் பேசியிருந்தேன். விசுவாசம் என்பது தேவனுடைய நாமத்திலே நாம் இழப்பதும் விசுவாசம் தான் என்று சொல்லி ஒரு சில காரியங்களே அந்த நாட்களிலே நான் பேசினது என் உள்ளத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் நீதியாக கண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவன் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் அவனை பார்த்து வாக்கு கொடுக்கிற பொழுது, வானத்து நட்சத்திரங்களை பார் என்று சொல்லி உன் சந்ததியை நான் எப்படி பெருக பண்ணுவேன் என்று சொன்ன பொழுது, அவன் அதை நம்பியதை தேவன் நீதியாக கண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு நாம் பார்த்தோம்னு சொல்லினால், அவர் கொடுத்த ஏக சுதனை திரும்ப கொடு என்று சொல்லி கேட்ட பொழுதும், நான் நம்புகிறேன் அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே கிரியை செய்ததோ என்னவோ. கர்த்தருடைய நாமத்தில் முழு நம்பிக்கையும் தேவனுக்கு திருப்பி கொடுப்பதற்கு வாழ்க்கையை திருப்பினான் என்பதை அந்த பகுதிகளிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையிலே ஆபிரகாம் இழந்ததை விட யோபு அதிகமாக இழந்தான் என்று சொல்லி நான் உங்கள் மத்தியிலே அதன்ற நாளிலே பேசி கடந்து சென்றது என் உள்ளத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த நாளிலே திரும்பவும் ஒரு சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே எல்லாம் நன்றி இருக்கிற பொழுது விசுவாசம் தேவையா என்று சொல்லி கேட்டால் அது தேவையில்லை. விசுவாசம் என்பது ஒன்று நடத்தப்படுவதற்கும் அல்லாவிட்டால் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கும், அதற்குத்தான் விசுவாசம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. எல்லாம் இருக்கிற பொழுது விசுவாசம் என்ன செய்கிறது? கர்த்தரை துதிப்பது, கர்த்தர் மீது நம்பிக்கையாய் வைத்திருக்கிறது குறித்து நான் பேசவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வு கடம் புரளுகிற பொழுது தேவன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிற அளவுக்கு ஒரு மனிதன் தேவனை பின்பற்றுகிறானா என்பதை குறித்து அவர் கவனமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே மாற்றி எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்திலே நீங்கள் 30வது வசனத்திலிருந்து சீக்கிரமாக வாசிங்கள். நான் நிறுத்த சொல்லுகிறேன், நீங்க வாசிங்கள்.
பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாங்கப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டதையும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள்.
ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து ஒரு கூட்ட ஜனத்திற்கு தன் சீஷர்களையும் வைத்து ஒரு உமை, ஒரு பிரசங்கம், தேவராட்சியத்தை குறித்து ஒரு பிரசங்கம் நடக்கிறது. ஆகவே இந்த பிரசங்கங்களும் எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுதும் விசுவாசம் நமக்கு தேவை என்பது குறைவாக இருக்கிறது. இந்த இடத்துக்குள்ளே விசுவாசம் நமக்கு தேவை என்பது குறைவாக இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் எனில், நாம் ஆராதனைக்கு வருகிறோம், பாடுகிறோம், வேத வசனத்தை கேட்கிறோம், எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அங்கே விசுவாசம் என்பது என்ன? அது நார்மலாக நாம் செய்கிற ஒரு காரியம். நன்றாக இருக்கும், எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லினால் ஒரு கூட்ட ஜனம் இயேசுவண்டு இருக்கிறார்கள், சீஷர்களும் அவர்களோடு இருக்கிறார்கள், பிரசங்கம் பயங்கரமாக நடக்கிறது. தேவர் ஆட்சியத்தை குறித்து அவர்களுக்கு தனி பிரசங்கம் கூட நடந்தது. அவர்களை கூப்பிட்டு வைத்து இங்கே வாருங்கள் சொல்லி தேவர் ஆட்சியத்தை குறித்து ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே அவர்களோடு பேசுகிறார். எல்லாம் நன்றாக இருக்கிறது. இப்பொழுது அவர்களை குறித்து, விசுவாசத்தை குறித்து, அல்லாவிட்டால் அவர்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் கேட்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது விசுவாசம் யார் அதை குறித்து சிந்திப்பது, யார் அதை குறித்து யோசிப்பது, யார் அதை குறித்து ஆராய்வது? விசுவாசம் எப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது? தேவனை குறித்த நம்பிக்கை நமக்கு எப்பொழுது தேவைப்படுகிறது? நம் வாழ்விலே ஒரு குறைவு இருக்கிற பொழுது, நம் வாழ்விலே ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது, ஒரு வாழ்விலே நமக்கு தகாதவைகள், வேண்டாதவைகள், சஞ்சரமானவைகள் நடக்கிற பொழுது நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்விலே கஷ்டமும் துன்பமும் துயரமும் வேதனையும் ஒரு மனிதனுடைய வாழ்வை நெருக்குகிற பொழுது மனிதர்கள் தேவனை நெருங்குவது அதிகமாக இருக்கும். எல்லாம் இருக்கிற பொழுது அல்ல, நல்ல பிரசங்கங்கள் கேட்டு, நல்ல பிரசன்னத்தை ருசித்து, ஆடி பாடி ஒரு மனிதன் வாழுகிற பொழுது விசுவாசத்தை யார் யோசிப்பது? தேவையில்லை என்று அவர்கள் கர்த்தரை ஆடி பாடி மகிழ்ந்து நடந்து செல்வார்கள். ஹல்லேலூயா. ஆனால் திடீரென வாழ்க்கை மாறுகிற பொழுது, திடீரென்று சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது, திடீரென்று எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படுகிற பொழுது, திடீரென்று காலங்கள் தலைகளாய் நிற்கிற பொழுது விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது சீஷர்களும் அவர்களோடு தான் இருந்தார், இயேசுவோடு தான் இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். ஆகையினாலே எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது, நன்மையாக இருக்கிற பொழுது, இது நல்லா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் நன்மையாக இருக்கிற பொழுது தேவனை தேடுவது குறைவாகத்தான் இருக்கும், தேவனை தேடுவது குறைவாகத்தான் இருக்கும். ஒருவேளை ஒரு சில சொல்ல இல்லை பிரதர், நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஒரே விதத்தில் தான் தேடுகிறோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனால் பல தேவ மனிதர்கள் பேசிய இந்த வார்த்தைகளை நான் திரும்பவும் பேச விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்விலே எதிர்பாராத காரியங்கள் நடக்கிற பொழுது அவன் தேவன் பக்கம் திரும்புவது அதிகம், தேவன் பக்கம் சேர்வது அதிகம், அல்லாவிட்டால் தேவனை தேடுவது அதிகம், அல்லாவிட்டால் தேவனை நம்புவது அதிகம். ஆனால் எல்லாம் நன்றாக இருந்து பிரசங்கங்களும் ஆராதனைகளும் ஜெபங்களும் இருக்கிற பொழுது கர்த்தரை நாம் எவ்வளவுக்கு நம்புகிறோம் என்பதை விட, எதிர்பார்ப்புகள் மாறி நம்முடைய வாழ்வு மாறுகிற பொழுது கர்த்தரை நாம் எப்படி நம்புகிறோம் என்பது இந்த நாளிலே என்னுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறது என்னவெனில், தொடர்ந்து வாசியுங்கள் இந்த வசனத்தை.
சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று.
அப்படி இருக்கட்டும். பிரியமானவர்களே, அமைதியான ஒரு வாழ்வு, நான் சொல்லுகிறதை கொஞ்சம் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அமைதியான ஒரு வாழ்வு, சந்தோஷமான ஒரு வாழ்வு, தேவ வசனம் ஒரு பக்கம், தேவ பிரசன்னம் ஒரு பக்கம், அமைதியான ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா. இந்த படகு நம்முடைய வாழ்வு, இந்த படகு நம்முடைய வாழ்வு, அல்லாவிட்டால் இந்த படகு நம்முடைய குடும்பம், அல்லாவிட்டால் இந்த படகு நான் ஆண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அருமையாக இருந்தது. படகுல இருந்தது யார் தெரியுமா? யார் தெரியுமா? கொஞ்சம் முதல்ல இயேசு பண்ணின பிரசங்கங்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள், கொஞ்சம் முதல்ல இயேசு பண்ணின பிரசங்க அந்த பிரசங்கத்தில் அவர்களும் இருந்தார்கள். நன்றாக இருந்தது பிரசங்கம். அநேக தடவைகள்ல ஆராதனையில வந்து பிரசங்கங்களை கேட்டு மகிழ்ந்து கடக்கிற பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த சீஷர்கள் இயேசுவண்ட இருந்து ஆண்டவரே ஆண்டவரே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து, தேவராட்சியத்தை குறித்து,
விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறதை கேட்டு மகிழ்கிறார்கள். அதே விசுவாச அதே சீஷர்கள் சற்று அப்புறம் போகிற பொழுது அமைதலான ஒரு வாழ்வு, சந்தோஷமான ஒரு வாழ்வு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு எல்லாம் நமக்கு இருக்கிறது. இயேசு கூட நம்மளோடு இருக்கிறார், இயேசு கூட நம்முடைய வாழ்வில் இருக்கிறார், இயேசு கூட நம்முடைய படகில் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்மளோடு இருந்தாலும் விசுவாசம் என்பது இருக்கும் வரைக்கும் தான் தேவன் கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு காலமையிலும் ஒரு அருமையான செய்தி அவன் கொடுத்தான். அதை குறித்து பேசுவதற்கு, அதை குறித்து விவரிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. அங்கே பிரியமானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் எனில், கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறபடியினால் எல்லாம் சாத்தியமாகாது, எல்லாம் நன்மையாகாது. இங்கே சீஷர்கள் பிரசங்கத்தை கேட்டார்கள், இயேசுவின் பிரசங்கத்திலே அவர்களும் அமர்ந்திருந்தார்கள், தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். அதை விட ஆச்சரியம், இந்த சீஷர்களுக்கு தனிப்பட்ட பிரசங்கமும் நடந்திருக்கிறது, தனிப்பட்ட போதனைகள், தனிப்பட்ட விளக்கங்கள். இயேசு சில வேளைகளில் சில தனியை கூப்பிடுவார், தனியை கூப்பிட்டு சில காரியங்களை பேசுவார், பின்னுக்கு வருகிறேன் பேசுவார். எல்லாவற்றையும் கேட்ட இவர்கள் நன்றாக இயேசுவோடு ஊழியத்தை செய்து கடந்து செல்லுகிற பொழுது சடுதியிலே ஒரு காரியம். பிரியமானவர்களே, இயேசு இருக்கிறார் நம் வாழ்விலே உண்மைதான், இயேசு நம் வாழ்விலே இருக்கிறார் உண்மைதான், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான், நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் உண்மைதான். ஆனா விசுவாசம் தட்டம் புரளுகிறது, நம்பிக்கைகள் தட்டம் புரளுகிறது. இது வருகை குறித்து நான் பேசவில்லை, வருகை நாட்களில் விசுவாசம் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவுக்கு தேவ பிள்ளைகள் மத்தியில இருக்கும் என்பதை குறித்து அதை பிறகு பார்க்கலாம். ஆனா இங்கே பிரசங்கத்தை கேட்டு கொஞ்ச நேரத்தில், தேவ வார்த்தைகளை கேட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில், இயேசுவை பக்கத்துல வைத்துக் கொண்டு கொஞ்ச நேரத்தில் நடந்தது என்ன? பிரியமான தேவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் எதையெல்லாம் கொண்டு போக முடியுமோ அதை இந்த நாளிலே நாம் கொண்டு போனால் நலமாக இருக்கும். அமைதியான ஒரு வாழ்வினிலே, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வினிலே, எல்லாம் நல்லா இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கிற நம்முடைய வாழ்விலே, எல்லாம் நன்றாக நடைபெறும் என்று சொல்லி நாம் நினைக்கிற வாழ்வினிலே திடீரென்று என்ன நடந்தது தெரியுமா? கப்பலே அமிழ்ந்து போகிற அளவுக்கு ஒரு காற்று, ஒரு வெள்ளம், ஒரு அலையடி, கப்பலே அமிழ்ந்து போய்விடும். அப்பா கொஞ்ச நேரம் முதல்ல தான் பிரசங்கத்தை கேட்டார்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவருடைய வாழ்வு மாறிவிட்டது. பிரியமானவர்கள், அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் சோதனையும் அவன் கஷ்டமும் அவன் துயரமும் படுகிற பொழுது கிறிஸ்துவை அண்டுவது அதிகம், இயேசுவை சேருவது அதிகம் என்று தெரியும். நான் பலரை பார்த்திருக்கிறேன் பிரியமானவர்களே, நம்மங்கள். ஆனால் இவர்களோ திடீரென்று பார்த்தால் அவருடைய படகு அமிழ்ந்து போகிற அளவுக்கு, படகு தாழ்ந்து போகிற அளவுக்கு வெள்ளம் உள்ளுக்கு வந்து விட்டது, தண்ணீர் உள்ளுக்கு வந்து விட்டது. வெளியே அல்ல, வெளியிலே அலைகள் மோதுவது வழக்கமானது, ஆனால் படகு அமிழ்ந்து போக தக்கனையாய். பிரியமான தேவருடைய பிள்ளைகளே, நாம் வசனத்தை கேட்கிறவர்கள், தேவ பிரசன்னத்தை ருசிக்கிறவர்கள், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்கள், ஆனால் சடுதியிலே திடீரென எதிர்பாராத வெள்ளங்கள் அலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் விழத்தான் செய்கிறது. எதிர்பாராத அலைகளும் வெள்ளங்களும் நம் வாழ்விலே மோதத்தான் செய்கிறது. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு தேவ மனிதன் இதுவரைக்கும் ஆராதித்து, இதுவரைக்கும் கர்த்தரை துதித்து, இதுவரைக்கும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினவன் தேவனை எவ்வளவுக்கு நம்புகிறான் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை குறித்து பட்டிகளே எழுதி போட்டு விட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியங்கள் முழுவதும் புதிய ஏற்பாட்டிலே திரும்பவும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே வசனத்தை கேட்பது முக்கியமல்ல, தேவ பிரசன்னத்தில் ஆராதனைகள் ரசிப்பது முக்கியமல்ல. அடுத்த பகுதி என்ன, அடுத்த காரியம் என்ன? சீஷர்கள், அவர்களுக்கு பெயர் சீஷர்கள், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை இவர்களை வைத்து ஸ்தாபிக்க விரும்பினவர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு சொற்ப நேரத்தில் நாங்கள் சாக போகிறோம் என்ற அளவுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். இதோடு எங்கள் வாழ்க்கை முடிகிறது என்று சொல்லி நினைத்து, ஆனால் இயேசு அவர்களோடு இருந்தார் அல்லவா, இயேசு அவர்களோடு தானே இருந்து கொண்டு இருந்தார், படகில் இருந்தார், வீட்டில் இருந்தார், நம்மளோடு இருந்தார், எல்லாமே நல்லது. ஆனால் விசுவாசம், எதிர்பார்க்க கூடிய விசுவாசம், இயேசு விரும்பக்கூடிய விசுவாசம், அன்னைக்கு அந்த இடத்துல தேவையான விசுவாசம், அது இல்லாமல் போய்விட்டது பிரியமானவர்களே. ஆகையினாலே பிரசங்கங்களை நாம் கேட்கலாம், வசனங்களை நாம் நமக்கு எடுத்துக் கொள்ளலாம், நாம கொண்டு செல்லலாம். ஆனால் அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? தொடர்ந்து வாசிங்க, 36 இருந்து திருப்பி வாசிங்க.
அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி.
அப்பொழுது பலத்த காற்று. பிரியமான தேவன் பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் உங்கள் வாழ்விலே உங்களுக்குள்ள அடிக்கப்படுகிற அலைகளும் பலத்த காற்றுகளும் மற்றவர்கள் எல்லாரும் அறிய மாட்டார்கள். இன்னைக்கு காலையில கூட அங்க சில காரியங்களை நான் சொன்னேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு அலையும் ஏதோ ஒரு காட்டும் அடிக்கத்தான் செய்கிறது, அடிக்கத்தான் செய்கிறது. மற்றவர்கள் தெரிகிறார்களோ தெரியலையோ, புரிகிறார்களோ புரியலையோ, ஆனா அமிழ்ந்து போகிற அளவுக்கு நன்றாக போய்கொண்டிருந்தமே, நன்றாக நடந்து சென்று கொண்டிருந்தமே, நன்றாக என் குடும்பம் நடந்து கொண்டிருந்ததே, நன்றாக கத்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருந்தோமே, எல்லாம் நன்றாகத்தானே இருந்தது. சடதிகளை திடீரென ஒரு அலை, ஒரு அலை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதருடைய வாழ்விலே ஒரு நாள் விட்டு அடுத்த நாளுக்கு இடையில வருகிற செய்திகள் இலகுவானவைகள் அல்ல. ஒரு நாள்ல இருந்து அடுத்த நாளுக்குள்ளே ஒரு மனிதருடைய வாழ்க்கைகளை திருப்பி போடுகிற அளவுக்கு செய்திகள் வழங்குறதா? அவ்வளவுத்துக்கு காலம் கொடுமையாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆகையினாலே இப்பொழுது என்ன செய்தார்? படகுல இயேசுவோடு பயணம் செய்கிற பொழுது அவர்கள் விரும்பாத ஒரு காரியம், எதிர்பார்க்காத ஒரு காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஒன்று சொல்லவா, படகும் நம்முடைய வாழ்வும் ஒன்று என்பதை மறவாதிருங்க. எப்பொழுது நம் வாழ்வில் என்ன நடக்கும் சொல்லி நமக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. நன்று விளங்கிக் கொள்ளுங்கள், படகு என்பது நம்முடைய வாழ்வுக்கு ஒப்பானதுண்டு. எப்பொழுது நம் வாழ்வில் எது நடக்கும் சொல்லி யாரும் சொல்ல முடியாது. கடலிலே எப்பொழுது அலையும் சுழல் காட்டும் வரும் என்பதையும் யாரும் நிர்ணயிக்க முடியாது. இந்த கடல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், சுனாமி என்பது அனுதினமும் கடலிலே நடக்கிறதுண்டு, நடந்து கொண்டே இருப்பதுண்டு. ஆனால் அது அதனுடைய பாரதூரங்கள் அவ்வளவுக்கு நமக்கு தெரிவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அனுதினமும் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலையும் அனுதினமும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவைகளின் மத்தியிலே நாம் சொல்லலாம், இயேசுவோடு நாங்கள் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபையிலே கத்தரை ஆராதிக்கிற படியினாலே நாம் சொல்லலாம், இயேசுவோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனா விசுவாசத்தோடு நாம் இருக்கிறோமா? நம்முடைய கப்பல் சேதப்படுத்தப்படுகிற பொழுது வேண்டிய அளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. நீங்கள் விசுவாசிகள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், நீங்கள் தேவனை துதிக்கிற ஜனங்கள், நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஜனங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இந்த படகுக்கு நடந்தது போல, இந்த படகு சேதப்பட்டது போல, நம்முடைய வாழ்வில் பாதிப்புகள் சேதங்கள் வருகிற பொழுது தேவையான விசுவாசம் நமக்கு வேண்டும். இயேசு வேறு ஒன்றையும் அங்கே கேட்கவில்லை. சீஷர்கள் யார்? இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா சீஷர்கள்? யார்? தேவனை பின்பற்றினவர்கள் அல்லவா சீஷர்கள்? யார்? அவருடைய பிரசங்கங்கள் ஏறத்தாழ எல்லாவற்றையும் கேட்டவர்கள், எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டவர்கள், இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நாங்கள் மடிந்து போகிறோம், இயேசு இருக்கிறார், நாங்கள் சாக போகிறோம், இயேசு இருக்கிறார். ஆண்டவரே, கடல் கொந்தளித்து சுழல் காற்று அடித்து கப்பல் மாண்டு போக போகிறது. தொடர்ந்து வாசிங்க, 36 இருந்து வாசிங்க. அவர்கள்
ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல்
மோதிச்சு
கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா
என்றார். கப்பல் மாண்டு போக போகிறது. அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நாங்கள் சாக போகிறோம். இயேசு இருக்கிறார். அழைக்கப்பட்ட சீஷர்கள் கொஞ்சம் முதல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் சாக போகிறோம். இதுதான் அந்த சீஷத்துவத்தினுடைய விசுவாசம். அவ்வளவுதான் அன்றைக்கு இருந்தது. பேதுருவை விடுங்கள், அது அடுத்த பிரச்சனை, அதை குறித்து பிறகு பாப்போம் நம்புகிறேன். ஆகையினாலும் பிரசங்கத்தை நன்றி கேட்டார்கள். தனிப்பட்ட பிரசங்கங்களும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நேரத்தில் படகுல பிரயாணம் செய்கிற பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவால் போதிக்கப்பட்டவர்கள், இயேசுவால் நடத்தப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் சாக போகிறோம், கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் உமக்கு கவலை இல்லையா? இயேசு ஒன்றுமே இயேசு என்ன தெரியுமா கேட்டாரு? கப்பலில் இருந்த பாரங்களை தூக்கி போட்டீங்களான்னு சொல்லி கேட்கவில்லை. நீங்கள் இதற்கு என்ன பிரயாசம் பண்ணினீர்கள் சொல்லி கேட்கவில்லை. நீங்கள் இதற்கென்று என்னத்தை செய்தீர்கள் நாங்கள் தப்பிக்கொள்வதற்கென்று சொல்லி கேட்கவில்லை. இயேசு என்ன கேட்டார் தெரியுமா? வாசிங்க சிஸ்டர்.
அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல்
உண்டாயிற்று.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார்.
பிரியமானவர்களே, இயேசுவின் கேள்வி என்ன தெரியுமா? இயேசுவின் கேள்வி என்ன தெரியுமா? நீங்க என்ன செய்தீர்கள்? நீங்கள் ஏது செய்தீர்கள்? கப்பல் மாளாதபடிக்கு என்ன பண்ணினீர்கள் என்பது கேள்வி அல்ல. யாரை பார்த்து இயேசு என்ன கேள்வி கேட்டார்? யாரை பார்த்து இயேசு என்ன கேள்வி கேட்டார்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன? யார் இவர்கள்? சீஷர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வருகிறதை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல பிரசங்கம், நல்ல ஆராதனை, ஆராதனைக்கு வருகிறோம். படகு நகருகிறது, படகாகி நாங்கள் நகர்ந்து செல்லுகிறோம். திடீரென காத்தடிக்கிறது, திடீரென கப்பல் மாண்டு போகிற அளவுக்கு, நம்முடைய வாழ்வு மாண்டு போகிற அளவுக்கு, நம்முடைய வாழ்வு வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு, நம்முடைய வாழ்வு வேதனால் நிறைக்கப்படுகிற அளவுக்கு இயேசு எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்களுடைய விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? நான் பின்னுக்கு வருகிறேன், நம்புகிறேன். டைமுக்குள்ளே சில காரியங்களை பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஆராதனைகள், நல்ல பிரசங்கங்கள், நல்லது தேவையானவைகள். ஆனா இயேசு பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? சீஷர்களே, உங்கள் விசுவாசம் எங்கே? அவங்கள்ட்ட நம்பிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் மாள போகிறோம், இனி எங்களை காப்பாற்ற ஒருவரும் வர முடியாது, இயேசு நம்மோடு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக உங்கள் இருதயம் வெளிச்சமாய் இருப்பதாக. இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் எத்தனை தடவை கேட்டீர்களோ கர்த்தர் அறிவார். ஏன், எதற்கு, ஏன் நடந்தது, ஏன், எதற்கு, ஏன் என் வாழ்வில் இப்படி என்று சொல்லி. ஆனா இயேசு கேட்டது என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் நம்பிக்கை எங்கப்பா? நீயும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், நீயும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீயும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் கேள்விகள் வித்தியாசமாயிருக்கிறது. அங்கே இருந்தவர்களும் அதே கேள்வியை கேட்டார்கள். நாங்கள் சாக போகிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசுவே, உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் கேட்டது, உங்களிடத்துல விசுவாசத்திலேயா எதிர்பார்த்தேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்குத்தானே நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணினேன், என்னப்பா பண்றாய், என்ன செய்கிறாய்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்ற பொழுது விசுவாசம் கிரியை செய்வதை விட, எல்லாம் தோல்வி என்று இருக்கிற பொழுது உன்னிடத்திலும் என்னிடத்திலேயும் கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. முதலாவது, அமைதியுள்ள வாழ்விலே அமர்க்கலமாகிற பொழுது தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை. நாம் ஜபம் பண்ணுவோம், நல்லது. வேதத்தை வாசிப்போம், நல்லது. ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வோம், நல்லது. இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் எப்படி நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது, நல்லது. நாலு பேரிடத்தில் விசாரிப்பது, நல்லது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீஷர்கள் படகில், உங்களுக்கு தெரியுமா, அநேகரை பார்த்தீங்கன்னு சொன்னா படகின் அனுபவம் உள்ளவர்கள் தேவனுக்கு சீஷர்களாக மாறினார்கள். மீன் பிடிக்கிற அனுபவங்களும் படகை குறித்த அனுபவங்களும் உள்ளவர்கள் இயேசுவுக்கு சீஷர்கள் ஆனார்கள். இங்கே இவர்களால் முடிந்தது எல்லாம் இவர்கள் செய்திருக்க வேண்டும். நாங்களும் அநேக தடவை இதைத்தான் செய்கிறோம். நம் வாழ்வில் இருக்கிறவைகள், நம் வாழ்வில் வருகிறவைகளை எங்களால் முடிந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துவதுண்டு. பிரச்சனைகள் வேணா, துன்பங்கள் வேணா, துயரங்கள் வேணா, வேதனைகள் வேணா, என் பிள்ளையுடைய காரியங்கள் இப்படி வேணா என்று சொல்லி முடிந்ததை முயற்சி எடுப்பதுண்டு. ஆனா இயேசு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் முயற்சி பண்ணினீர்களான்னு கேட்கவில்லை. நீங்கள் கப்பல் தாழாதபடிக்கு என்ன செய்தீர்கள் என்று சொல்லி கேட்கவில்லை. கேள்வி முக்கியம். நீங்கள் என்ன பிரயாசப்பட்டீர்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அநேக பிரயாசங்கள் தோற்று போகிறது, அநேக முயற்சிகள் தோற்று போகிறது, அநேக பேச்சுக்கள் தோற்று போகிறது, அநேக செயல்பாடுகள் தோற்று போகிறது. ஆனா இயேசு எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசம் எங்க? என்றா இந்த சூழ்நிலையிலே சீஷரிடத்துல விசுவாசம் இருந்ததா இல்லையா? இவர்கள் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். திருப்பி வாசிங்க சிஸ்டர், வசனத்தை ஆண்டவர் இயேசு கேட்கிறார் சீஷர்களை பார்த்து.
அவர் அவர்களை நோக்கி,
அவர் அவர்களை நோக்கி,
ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்?
ஏன் பயப்படுகிற? பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை கண்டு பயப்படுகிறவர்களுக்குள்ளே விசுவாசம் கிரியை செய்வது சற்பமும் அரிதுமாக இருக்கும். வாசிங்க,
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று?
ஐயா, ஆண்டவருடைய கேள்வி என்ன தெரியுமா? நீ சரியான இடத்திலே வந்திருக்கிறாய் என்பது கேள்வி அல்ல. எல்லாரும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவரிடத்திலே ஓடுங்கள், ஆண்டவரிடத்திலே ஓடுங்கள். அவங்க செய்ததில் என்ன தப்பு இருக்கிறது? சீஷர்கள் யாரிடத்திலே வந்தார்கள்? இயேசுவண்டை வந்தார்கள். இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க ஏப்பா பயப்படுறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதை வாசிங்க சிஸ்டர்.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? இன்றைக்கு நாம் பிரயாசப்படுகிற எல்லா காரியத்தின் மறுபக்கமும் என்னவெனில், நாம் கர்த்தரில் நம்பிக்கை இல்லாத தன்மை. என்னோடு கூட சிந்திக்க முடிந்தால் சிந்தியுங்க. நம்முடைய வாழ்விலே நாம் கர்த்தரை விட்டு பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசங்களின் பிரதிபலன் என்னவெனில், நாம் கிறிஸ்துவை நம்புகிறது எவ்வளவு என்பதை காண்பிக்கிறது. பிரயாசங்கள், நம் பலத்தில் பிரயாசங்கள், நம் பலத்தில் சிந்தனைகள். எனக்குள்ளே ஒரு செய்தி ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தது. அதை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்குத்தான் என்னுடைய ஆயத்தங்களும் இருந்தது. அது அடுத்த முறை பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள் தேவ சமூகத்தில் எட்டுகிறது என்பதை இடையில் ஒரு வார்த்தையாய் உங்கள் மத்தியிலே வைக்க நான் விரும்புகிறேன். நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள் தேவ சமூகத்தை எட்டுகிறதா என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் எங்க எங்க? இன்றைக்கு தேவ சமூகத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் கேட்கிற கேள்வி என்னவெனில், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே தேவனை நீங்களும் நானும் நம்பக்கூடிய அளவுக்கு நம்புகிறோமா? அல்லாவிட்டால் எங்கள் செயல்பாடுகளிலே, எங்கள் முயற்சிகளிலே நாம் காரியங்களை செய்துவிட்டு கடைசியில் இயேசுவண்டை போகிறோமா? கடைசியில் இயேசுவண்டை போவது, எல்லாம் முடிந்து கைகளை தூக்குகிற பொழுது இயேசுவண்டை போவது, இது கிறிஸ்தவர்களுக்குள்ளே வளமையான ஒரு காரியம். நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனியுங்க, அங்கெங்க போயிடாதீங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது, இயேசுவண்டை போவார்கள், முதல்ல போவதில்லை, முதல்ல போவதில்லை. இங்கே அதே பழக்கம் தான், அவர்கள் முதல்ல இயேசுவண்டை போகவில்லை. அவருடைய முயற்சி அவர்கள் பண்ணிவிட்டார்கள். இப்பொழுது அவருடைய முடிவெங்க? நாங்கள் சாக போகிறோம், முடிவும் பண்ணியாச்சு, சோ இயேசுவண்டை போவோமே, இயேசுவுக்கு கொஞ்சம் போய் சொல்லுவோமே. ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? அற்புதத்தை செய்தீர், அபிஷேகத்தை செய்தீர், எங்களை அழைத்து இருக்கிறீர், இதுக்காங்களே அழைத்தீர், சாவதற்கா அழைத்தீர் என்பதுதான் கேள்வி. அங்கே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லாத இடத்தில் கிரியை செய்வதற்கு பெயர்தான் விசுவாசம். ஒன்றுமே இல்லாத இடத்தில், ஒன்றுமே இந்த பாருங்க, விசுவாசிகளாகிய நாம் அநேகத்தை கற்றுக்கொண்டோம், அநேகத்தில் பழக்கப்பட்டோம். என்ன தெரியுமா? சாத்தியங்கள் இருக்கிறபடியினாலே கர்த்தரை நம்புவது. தெரியுமா இந்த விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கொஞ்சம் விளக்குறேன் கேளுங்கள். சாட்சியங்கள் இருக்கிறபடியினாலே கர்த்தரை நம்புவது. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் சொல்லி நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு ஆபீஸ் இடத்துல போகிறோம், அந்த ஆபீஸர் சொல்லுகிறார், சரி பரவாயில்லை, செய்யலாம் போல இருக்கிறது. அதை வைத்து கர்த்தரை நம்புவது, அதை வைத்து கர்த்தரை நம்புவது. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் இதை எப்படி செய்வார், ஆண்டவர் கர்த்தர் எனக்கு தருவார். ஏன்? அங்கே அறவாசி, அங்கே எங்களுக்கு பச்சளை தெரிகிறது, அதனாலே நாம் கர்த்தரை நம்புவது. இங்கேயோ பச்சை லைட் எறிவதற்கு சாத்தியமே இல்லை, இங்கே ஒன்றுமில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சூழ்நிலையை வைத்து கர்த்தரை நம்புவது. நான் பேசுகிறது என்னென்று நான் வழங்கி பேசுகிறேன். சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறது, கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறது, அதனால ஒன்று சாத்தியமான உடனே என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார், இயேசுதான் செய்தார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்வதுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தியங்கள் இல்லாத பொழுது நம்புகிறதுக்கு பெயர் தான் விசுவாசம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றுமே இல்லை. இங்க இருந்தவர்களுக்கு இதுல இருந்த ஒரு சீஷன் எழுந்து, இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களோடு இருக்கிறார், நாங்கள் அழிந்து போவதில்லை என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார், அவன் உண்மையான சீஷனாக இருந்திருக்க முடியும். ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா? மாறி இயேசு விட்டே போய் சொல்றாங்க, நாங்க சாக போகிறோம். உங்களுக்கு தெரியுமா? நாங்க சாக போகிறோம். இவ்வளவுதான் அந்த படகிலே, அந்த வீட்டிலே, அந்த குடும்பத்திலே இருந்த விசுவாசம்.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள்.
இவர்கள் இந்த வசனத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விளங்கி கொள்றாங்க. இவங்களுக்கு முதல்ல இந்த விசுவாசம் இருக்கு இல்லையா? என்ன விசுவாசம்? காட்டையும் கடலையும் அடக்குவதற்கு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கில்லை என்பது இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு. பயத்திலே ரெண்டு பயம் இருக்கிறது. இந்த பயம் கர்த்தருக்குரிய பயம். அவங்க சொல்றாங்க இவருக்கு இருக்குது. இவ்வளவு பிரசங்கம் பண்ணினார் ஆண்டவர், தனிப்பட்ட பிரசங்கமும் பண்ணினாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இப்பதான் வந்து சொல்றாங்க இவருக்கு காட்டும் கடலும் அடங்குதராப்பா. சோ இவங்க கடலுக்குள்ள இருந்த கப்பல்ல இருந்த விசுவாசத்திற்கும் காட்டும் கடலும் அடக்கப்பட்ட அப்புறம் இருக்கிற விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம் வாழ்விலை இப்படித்தான் அநேக தடவை இருக்கிறது. துன்பமும் துயரமும் வேதனையும் இருக்கிற பொழுது விசுவாசம் நூலே தொங்கிக் கொண்டிருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தது பிற்பாடு உங்களை அவர்களை பிடிக்க முடியாது. இயேசுவே நீர்தான், இயேசுவே நீர்தான் செய்தீர், இயேசுவே நீர்தான் என்று சொல்லி தப்பு என்று நான் சொல்லவில்லை. முன் விசுவாசத்திற்கும் பின் விசுவாசத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை குறித்து நான் பேசுகிறேன். எப்பொழுது நூலே தொங்கிக் கொண்டிருந்த விசுவாசம் இன்றைக்கு கண்மலையாக மாறிவிட்டது. இப்ப இவங்கிட்ட இருக்கிற பதில், அவங்க முதல்ல இயேசு என்று சொன்ன பதிலுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசுக்கு கடலும் காட்டும் அலைகளும் அடங்குகிறது, அதனால பயப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, பழையாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிற பொழுது அடிக்கடி அற்புதம் நடக்கும். ஆண்டவர் வேணும் என்று செய்யல, இவங்களுக்கு நான் தான் தெய்வம் என்பதை திரும்ப 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 காட்டுவதற்கு அது ஒரு ஆயுதமாக இருந்தது. ஒழிய ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்யவில்லை. சில வேளைகளில் தேவைகளை அவர்களை உருவாக்கிக் கொண்டார்கள். சில வேளைகளில் கர்த்தர் அவர்கள் செய்ததினாலே அவர்கள் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அநேக தடவைகளை இன்னைக்கு பார்த்த வசனம் அப்படித்தான் சொல்லிச்சு. கர்த்தரை மறக்கிற பொழுதெல்லாம், தேவனை மறக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி தூரத்திலே போகிற பொழுதெல்லாம் திருப்பி அவர்களை கொண்டு வருவதற்கு ஒரு அற்புதம் வழங்குறதா ஒன்று செய்தார். அன்றைக்கு அது தேவைப்பட்டது, இன்றைக்கு அது தேவையா என்பது கேள்விக்குரியது. பெரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அற்புதத்தையே நம்பாமல் கிறிஸ்துவை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. இது என்னுடைய ஒரு ஆலோசனையாக வைத்துக் கொள்ளுங்க. வேதத்தில் அநேக அற்புதங்கள் நடந்தது, நம் வாழ்விலே அற்புதங்கள் நடந்தது, உங்க வாழ்விலே அற்புதங்கள் நடந்தது ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அவைகள் இல்லாமல் கிறிஸ்துவை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. இவங்க படகுல இருந்து சொல்றாங்க, நாங்க சாக போகிறோம், அவ்வளவுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது கர்த்தரை நம்புவதை விட ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே, நாளை நாளின் கரத்தில் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது கர்த்தரை நம்புங்கள். அதிலே கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அதிலே அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து கணக்க பேசலாம். ஆனால் இன்னும் எப்பொழுது நான் சொல்லுகிற குறிப்பை கவனியுங்கள். இந்த இடத்திலே அமைதியான ஒரு வாழ்வு தடம் புரளுகிற பொழுது விசுவாசம் நமக்கு தேவை. இரண்டாவது காரியத்தை பார்ப்போமே. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், மாற்கு 5:22 வாசியுங்கள். அந்த பக்கத்தில் அங்கே 25 வாசியுங்கள்.
அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும்
வருத்தப்பட்டு,
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி.
இங்க ஒரு சம்பவம் எனக்கு இதை வாசித்து இதை ஆயத்தப்படுத்துற பொழுது எனக்கு என்ன சொல்றது என்று எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. என்ன தெரியுமா? ஒரு ஜபாலயத்தின் தலைவன், ஒரு ஜபாலயத்தின் தலைவன் அப்பா, ஒரு ஊழியக்காரன், ஒரு ஜபாலயத்தின் தலைவன், ஒரு மகள் மரண வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருந்தால் அவருடைய வாழ்வின் முடிவு என்று சொல்லுவார்கள். எந்த தாய் தகப்படும் தங்கள் பிள்ளைகளை இழப்பதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அது அவருடைய உச்சக்கட்டம், தள்ளாடுகிற நேரம், நூலில் தொங்குகிற நேரம். கொஞ்சம் கவனியுங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனுஷன் வந்து இயேசுவை தேடுகிறான். ஜெப ஆலயத்தின் தலைவன் என்று சொன்னால் அவருடைய
நான் நம்முடைய பாவத்துக்கு மனம் திரும்ப
சமூகத்தில் இருந்து ஏண்டா ஜெப ஆலயத்தின் தலைவன் அவனுக்கு பெயர். ஒரு ஜெப கூட்டத்தின் தலைவன் என்றே வைத்துக் கொள்ளுங்க. பலருக்கு ஜெபம் பண்ணி இருப்பான், பலருக்காய் வேண்டி இருப்பான், பலரை ஜெபத்தில் நடத்தி இருப்பான். அதங்காலே இருக்கட்டு. இந்த மனுஷன் இயேசுவை தேடுகிறான்.
டேல என்ன ஒரு காரியம் வந்துவிட்டு 12 வருஷமாக பெரும்பான்மையுள்ள ஸ்திரீ, அவருடைய காரியங்கள் நடக்கிறது, அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதத்தை அவன் காணுகிறான், நல்லது.
தொடருகிறான் இயேசுவை, தொடர்ந்து கொண்டு போகிற பொழுது, தொடர்ந்து கொண்டு போகிற பொழுது
சடீதியில என்ன வீட்டில இருந்து வருகிறது தெரியுமா? வீட்டில இருந்து என்ன செய்தி வருதுனோ, உன் மகள் மகிழ்த்தி விட்டாலப்பா, இனி இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாது, இனி இயேசுவை தொந்தரவுப்படுத்த வேண்டாம். எதுக்கு இயேசுவை இனி நீங்கள் தொந்தரவுப்படுத்துங்கள்? அது அவருடைய விசுவாசம்.
யாரு? வீட்டில இருந்து வந்தவருடைய விசுவாசம். யாரு? வீட்டில இருந்தவருடைய விசுவாசம். யாரு? வீட்டில இருந்து சொல்லி அனுப்பினுடைய விசுவாசம். என்ன தெரியுமா?
இனி நீங்க இயேசு விட்டு போயிண்டும் சொல்ல வேணாம், வாங்க.
இயேசு ஜபார், எனக்கு என்னோடு கொஞ்சம் வாருங்க. நடுவிலே இந்த ஜப ஆலயத்தின் தலைவன் ஒரு பகுதியில என்ன சொல்லப்படுகிறது? வேணாம் வா, போதும் வேணாம் வா. அங்காலே என்ன சொல்லப்படுகிறது? இயேசு என்ன சொன்னார் வாசிங்க சிஸ்டர்.
அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி.
எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பாருங்க, ஒரு ஜபாலய தலைவனை பார்த்து ஒரு கூட்டம் என்ன சொல்லுகிறது? வேணாம் வா, போதும் வா, எல்லாம் முடிந்தது வா. இயேசு எங்கால என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
நீ விசுவாசம் உள்ளவனாயிரு.
எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. வாசிக்கிற பொழுது எனக்கு ரொம்ப எனக்கு உள்ளத்துல பட்டுச்சு. என்ன தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் விசுவாசங்கள் அநேக மனிதர்களாலே திருடப்பட்டு போகிறது. இன்றைக்கு இயேசுவை கேட்பதை விட மனிதர்களை கேட்கிற விசுவாசம் நம் வாழ்வில் அதிகரிக்கிறது.
ஆண்டவர் சரியான நேரத்துல ஜபால தலைவரை பிடித்தார் பாருங்க. கொஞ்சம் லேட் பண்ணி இருந்தா, கொஞ்சம் விட்டு இருந்தா, என்னென்ன ஸ்டெப் அங்கால போயிருந்தா, ஜபால தலைவன் திரும்பி போயிருக்கலாம் இல்லவா? எனக்கு தெரியாது, என் கற்பனை எப்படி இருக்கிறது.
என் இயேசுவை தொந்தர பண்ண வேண்டாம், என் இயேசுவண்ட இதை சொல்லாதீங்க, பிரயோசனம் இல்ல, வாங்க ஜபா தலைவரே, வாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அமைதலுள்ள வாழ்வில் அலைகளும் கொந்தளிப்பலும் மோதுகிற பொழுது நமக்கு விசுவாசம் வேண்டும். மனிதர்களா இயேசுவா என்று சொல்லி நடுவில் நிற்கிற பொழுது மனிதர்களால் நம்முடைய விசுவாசம் திருடப்பட்டு போய்விடாத படிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள். அநேக தடவைகள் இது நடக்கிறது, அநேக தடவைகள் முடிந்தது, வேணாம். என்னை செபம் பண்ணி என்ன, என்னை கேட்ட என்ன, என்னை பிரயாசப்பட்ட என்ன, என்னை சொல்லி என்ன, சொல்லாம விட்டு என்ன,
எல்லாம் நம்முடைய விசுவாசத்தில் தான் இருக்கிறது. எல்லாம் நம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது, வேறு ஒன்றிலுமே அல்ல.
ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம்.
இதுல ஆச்சரியம், அவன் ஒரு ஜபால தலைவனப்பா, ஒரு ஊழியக்காரன் அல்லவா, ஒரு ஊழியக்காரன் அல்லவா. அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் ரெண்டு பக்கத்தையும் நடுவிலே நின்று கொண்டு நிற்கிறான். அங்கால இயேசு, இங்காலே வீட்டிலிருந்து வந்தவர்கள், அங்காலே இயேசு, இங்காலே வீட்டிலிருந்து வந்தவர்கள், ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறார். எதை நம்புவது? எதை நம்புவது? அவர்களை நம்பவா? இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசி என்று, அதை நம்பவா?
அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க சிஸ்டர். இயேசு
அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி.
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, விசுவாசி. என்னத்தை ஆண்டவரை விசுவாசிப்பது?
அதான் செய்தி வந்து விட்டது.
என்னத்தை இனி விசுவாசிப்பது?
ஆண்டவர் சொல்றார், ஜெபா தலைவனே, நம்பிக்கை உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட செய்திகள் நம் வாழ்விலே இருக்கத்தான் செய்கிறது பிரியமானவர்களே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. யாருக்கு பேசுகிறேன்? விசுவாசிகளாகிய உங்களுக்கு பேசுகிறேன். இங்கே யாருக்கு பேசப்பட்டது? ஜபால தலைவனுக்கு பேசப்பட்டது. முதல்ல அமைதலான வாழ்வு தடுமாறினது எங்க தெரியுமா? சீஷருடைய வாழ்விலே. நான் ஒன்றும் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்விலே எல்லாரும் நினைத்துக் கொண்டிருப்பது, நான் விசுவாசி, நான் விசுவாசி, நான் விசுவாசி. எல்லாரும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. அல்லேலூயா. நிற்கிறவர்கள் எழுந்து விடாத படிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருப்போம். அவர் வருகிற பொழுது உங்களுக்குள்ளே விசுவாசத்தை அவர் காணக்கூடிய அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருந்தால் நல்லாக இருக்கும். மோசனாகிய பவுல் சொன்னது போல, விசுவாசத்தை நான் காத்துக் கொண்டேன் என்று சொல்லி சொன்னது போல, உங்கள் விசுவாசம் மற்றவர்களால் திருடப்பட்டு போகாத படிக்கு இயேசுவால் கொண்டு போகப்பட உங்கள் வாழ்க்கையை திருப்புங்கள், உங்கள் வாழ்க்கையை திருப்புங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு மனிதர்கள் ஒரு கூட்டம் வந்து சொல்லுகிறது, முடிந்ததப்பா, விடு இயேசுவை, என்னை தொந்தரவுப்படுத்தாத. இயேசு தாரணம் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ ஒரு ஜபாலி தலைவன் அல்லவா. நான் சிந்திக்கிறேன், நீ இப்படிப்பட்ட எத்தனை காரியத்தை நீ பார்த்திருக்கலாம், நீ எத்தனை காரியத்தை இப்படி நடந்து போயிருக்கிறாய், எவ்வளவு ஜப கூட்டத்தை எத்தனை ஜபங்களை பண்ணினாய், தளர்ந்து போகாதே, விட்டு விடாதே, இயேசுவை விட்டு விடாதே, காத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா காரியங்களும் நம் வாழ்விலே ஒன்று நடக்குது என்று சொல்லிச்சுனால் அதற்கு சில அர்த்தங்களும் காரணங்களும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. இருக்கிறது. ஒரு மீட்டர் தள்ளி நடப்பதற்கும் ஒரு மீட்டர் பின்பாலே நடப்பதற்கும் காரணங்கள் இருக்கிறது, காரியங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. இதே இயேசு ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வந்து அவனுடைய காரியத்தை கேட்டிருந்தால், இந்த ஜெபாலயத்தின் தலைவன் இயேசுவையும் செவி கொடுத்தானா அல்லாவிட்டால் வந்தவர்களுக்கு செவி கொடுத்தானா என்பது தெரியாமல் போயிருக்கும். இன்னைக்கு அநேக தடவைகளில் நாம் செவி கொடுப்பது என்ன? நாங்கள் பழகிறவர்கள், நாங்கள் பேசுகிறவர்கள், நாங்கள் சிந்திக்கிறவர்கள், எங்கள் காரியங்களில் பங்குள்ளவர்கள், அதை நாம் கேட்டு அதன்படி நடப்பதற்கு நாம் முயற்சி பண்ணுவதுண்டு. அது வீட்டில இருந்து வந்து சொல்றாங்க ஜபாலய தலைவனுக்கு, யார் வந்தானோ, சொந்தக்காரன் வந்தானா பந்தக்காரன் வந்தானா எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா வந்தாங்க. ஒரு ஸ்டெப் முன்னுக்கு இருந்து இந்த காரியம் நடந்திருந்தால் அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள், அந்த செய்தி அவனுக்கு வந்திருக்காது. இயேசு திரும்பி அவன் வீட்டுக்கு போயிருக்கலாம், ஒருவேளை அந்த காரியங்கள் நடக்காமலே மாறி இருக்கலாம், ஆண்டவர் ஒரு ஜபத்தோடு அந்த காரியத்தை முடித்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. எது எது நடக்க வேண்டுமோ அது அது நடந்துதான் ஆகும். எது எது உன் வாழ்விலே, என் வாழ்விலே நடக்க வேண்டுமோ அது நடந்துதான் ஆகும். அதை எவராலும் மாற்ற முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் கணக்கு பேச ஆசை நிறுத்துகிறேன். என்னவெனில், அமைதலான வாழ்வு தடுமாறுகிற பொழுது ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? விசுவாசம் எங்கே? யாரை பார்த்து கேட்டார் என்பதுதான் முக்கியம். நான் இங்க அற்புதத்தை குறித்து பேச வரையில்லை, யாரை பார்த்து இயேசு கேட்டார்? சீஷர்களை. இரண்டாவது கேள்வி, ஜபாலயத்தின் தலைவன் தெரியுமா? இந்த சபையிலே ஒரு ஜப ஆலயத்தில் ஒரு ஜபத் கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக ஒருத்தர் உருவாக்குறோம் என்று சொன்னால் அது பல காரியங்களை பார்த்து பல காரியங்களை சிந்தித்து, இவன் இந்த ஊழியத்துக்கு இதுக்கு காரணமாக இவன் சரிப்படுவான் நினைத்து தேவ சமூகத்தில் வைத்து நாமல் உருவாக்குவோம். அங்கே அந்த நாளிலே அந்த சபையிலே ஜப ஆலயத்துக்கு ஒரு தலைவனாக இருக்கிறான் என்று சொன்னா அவன் என்ன சும்மா ஒரு மனிதனா? அவன் என்ன சும்மா ஒரு மனிதனா? அந்த மன்னிடத்துல இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் அவ்வளவுதான், விசுவாசம் அவ்வளவுதான். ஒருவேளை மகள் மரிக்கும் வரைக்கும் அவன் விசுவாசத்துல இருந்திருக்கலாம். ஆண்டவர் செய்து விடுவார், இயேசு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்து விடுவார். 12 வருஷமாக ஒரு இஸ்திரியை தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்திட்டு போறாரே, என் மகள், நான் ஜபாலயத்தின் தலைவன் அல்லவா, நான் ஜபதாலயத்தின் தலைவன் அல்லவா, எத்தனை ஜபத்தை தேவனிடத்தில் சமூகத்தில் ஏறெடுத்தேன் தெரியுமா? இல்லை, பெரியமானவர்களே இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒன்று அனுமதித்தார், அதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஏன் பழைய பாட்டில் எத்தனை பெரிய வல்லமை உள்ள ஊழியர்களை கர்த்தர் சந்தித்தார் தெரியுமா? எத்தனை பெரிய ஊழியர்கள், அதை குறித்து பேச நான் கடந்த முறை பேசணும், எத்தனை பெரிய ஊழியர்கள் பயங்கரமான காரியங்களை செய்தார்களே, ஆனால் இழப்பும் பயங்கரமாக இருந்தது, பாரதூரமாக இருந்தது இழப்புக்கள். அல்லேலூயா. திரும்பி சொல்லிவிட்டு நான் சீக்கிரம் அடுத்ததுக்குள்ள போய் விடுகிறேன். வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம், இயேசு இன்னும் ஒரு பக்கம். வீட்டில் இருக்கிறோம் சொன்னாங்க, எனி இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாத, எனி நீ சவம் பண்ணாத, எனி வேண்டாம் இந்த காரியம். இயேசு சொன்னார், ஜப ஆலயத்தின் தலைவனை பார்த்து, ஒரு ஜப ஆலயத்தின் தலைவனாக உருவாக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லித்தான் அர்த்தம். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? அவன் தான் அவரை பார்த்து, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஈஸியான வாழ்வு அல்ல தேவனோடு வாழுகிற வாழ்க்கை, இலகுவான வாழ்க்கை அல்ல தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. நாம நினைக்கிற மாதிரி தேவனோடு நடந்து விடலாம் என்று சொல்லி கற்பனை பண்ணாதிருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே அப்படித்தான் என்று சொல்லி யாரும் நினைத்து யோசியாதிருங்கள். அல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு நபரை பார்த்து நான் முடித்து விடுகிறேன். காரியங்கள் இருக்கு, நான் முடித்து விடுறேன். மத்தேயு 14:30 வாசிங்கள். மத்தேயு 14:30 சீக்கிரமாக.
காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
23 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அழைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடந்து வருகிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப
விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
அருமையான வசனம், எங்க 31வது வசனம், அதை மாத்திரம் திருப்பி வாசிங்க.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
பேதுரு ஆண்டவர் பார்த்து என்ன தெரியுமா கேட்டாரு? விசுவாசி இல்ல, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். பேதுருடைய ஓட்டம் நல்லாகத்தான் இருந்தது. பேதுரு ஓடிக்கொண்டே இருக்கிறார். பேதுருடைய ஓட்டம் பயங்கரமாக இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடல்ல நடக்கிறதை பார்த்து விசுவாசித்து நம்பி தானும் நடக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு மனுஷன், ஓட்டப்பட வேண்டியவர். கடல் மீது நடக்கிற ஒரு விசுவாசம் என்பது என்ன, எப்படி இருந்தாலும் இன்றைக்கும் வேதரு கடலின் மேல் நடந்தான் என்பதுதான் சத்தியபுரம். சத்தியம் அதுதான். ஏசு இன்றைக்கும் எத்தனையோ பிரசங்களை நாம் கேட்கிறோம் இல்லையா, பாட்டே இருக்கிறது இல்லையா, வேதரு கடலின் மேல் நடந்தான், கடலின் மேல் நடந்தான், 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 நடந்தான். ஏசு வேதரை பார்த்து என்ன தெரியுமா கேட்டார்? அற்ப விசுவாசியே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்லவர், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில வேளைகளிலே, சில நாட்களிலே, சில நேரங்களிலே அமிழ்ந்து போகிற ஒரு தன்மை நமக்கு உருவாகும். இது உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆண்டவருக்கு சோத்திரம். அமிழ்ந்து போகிற தன்மை, நடக்கிற ஒரு தன்மை வேறு, அமிழுகிற தன்மை வேறு. நடக்கிற பொழுது நல்லாக இருக்கும், அமிழுகிற பொழுது கூக்குரலின் சத்தம் அதிகமாக இருக்கும். பேதுரு நடக்கிறான், ராஜநடை கடலின் மேல நடக்கிறது என்பது இன்றைக்கும் மனிதர்கள் நம்பாத ஒரு காரியம். இன்றைக்கும் உலகம் இதை நம்பாது, கடலின் மேல் மனிதன் நடப்பதா? நம்பவே நம்பாது. ஆனா பேதுரு நடந்தான். எத்தனை மீட்டர் நடந்து வந்தானோ நடந்தான். அந்த பாதம் எப்படி இருந்திருக்கும் சொல்லி எனக்கு யோசனை. தண்ணியின் மேலே நடக்கிற பொழுது பாதம் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் என்பது எனக்கு கேள்வி, யோசனை. நடந்து வருகிறான். நடந்து வந்த பொழுது விசுவாசித்து நடந்த மனுஷன், இயேசுவை நம்பி மனுஷன், அவன் கேட்கிறான், இயேசுவே நீரே ஆனால் நான் வாறேன். இயேசுவை தான் நம்பினாவன், நீரே ஆனால் நான் வாறேன். ஒரு நிமிஷம் என்று வையுங்கள். அடுத்த நிமிஷத்திலே என்ன நடந்தது? பேதுரு இயேசுவை பார்த்து நீரே ஆனால் நான் வாறேன். அடுத்த நிமிஷம் என்ன நடந்தது? அந்த விசுவாசம் எங்க? அந்த விசுவாசம் எங்க? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை செய்திருந்த கருப்பொருள் என்னவென, எல்லாம் நன்றாக இருக்கிற பொழுது கடலின் மேல் என்னாலும் நடக்க முடியும், நடக்க என்னாலும் முடியும். ஆனால் தாண்டு போகிற பொழுது, எல்லாம் நல்லாக இருக்கிற பொழுது இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீரே ஆனால் நான் வாறேன். ஆனால் தாழுகிற பொழுது இயேசு ஒரு கேள்வி கேட்டார், என்ன தெரியுமா? என்ன கேட்டா வாசிங்க சிஸ்டர்.
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உங்களிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று
கூப்பிட்டான்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
அமிழ்ந்து போறான். ஆனா அவன் கேட்ட, சரி நல்ல காலம் பாருங்க, அவன் இயேசுவை பாட்டு கூப்பிட்டான், இயேசுவே என்னை காப்பாற்று ஆண்டவரே, என்னை காப்பாற்று ஆண்டவரே. ஆண்டவர் கேட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசியே. யாரை பார்த்து கேட்டாரு? பேதுருவை காத்து கேட்டாரு. ஹல்லேலூயா. பேதுரு இயேசுடைய சிலுவை மரண தண்டம், அவரு தன் விசுவாசத்தை விட்டு, அவரு பெரிய பெரிய ஊழியக்காரனப்பா, பெரிய ஊழியக்காரன் இல்லையா, ஆண்டவர் தெரிந்து கொண்டது இல்லையா, பெரிய பிரதானமான மனுஷன் இல்லையா. அவனு கடைசி நேரத்துல வந்து என்ன செய்தான் தெரியுமா? இயேசுவே தெரிவாதன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இயேசுவா எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, கடலின் மேல நடந்தவன், கடலின் மேல நடந்தவன் இயேசு தெரியாது, ஓடிட்டான், ஒரே ஓட்டம் ஓடிட்டான், விட்டுட்டு ஒரே ஓட்டம். ஆனா அவன் அமிழ்ந்து போகிற பொழுது இயேசு கேட்டது என்ன தெரியுமா? அற்ப விசுவாசியே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அமிழ்ந்து போகிற பொழுதும் இயேசுவை நோக்கி பார்க்க மறவாதிருங்கள். நீங்கள் அமிழ்ந்து போகிற பொழுதும், இன்னைக்கு அமிழ்கிறது என்பது ஏதோ தண்ணிக்கு அமிழ்கிறோம்னு யோசிக்காதீங்கள். உங்கள் வாழ்விலே உள்ளான மனிதனிலே உள்ளான வாழ்க்கையிலே உள்ளான உங்களுக்கு இந்த இவ்வளவு பேர்ல இந்த இன்றைக்கு இதுல இருக்கிற இவ்வளவு பேட்டி இருதத்திலையும் என்ன இருக்குன்னு சொல்லி கத்தர் அறிவார். அது அமிழுகிற பொழுது விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நினைத்து என்னவோ தெரிய, ஆண்டவர் சொன்னார், நான் வருகிற பொழுது விசுவாசத்தை காண முடியுமா? நான் வருகிற பொழுது விசுவாசத்தை காண முடியுமா? ஏனெனில் இந்த வாழ்க்கை கிறிஸ்துவோடு ஓடுவது என்பதே நீங்களும் நான் நினைக்கிறது போல இலகுவானது அல்ல. நல்ல விசுவாசிகளை போல நான் பேசி விடுவது உண்டு. நான் இதை விளக்குவதற்கு பேசுகிறேன். நாங்கள் விசுவாசிகள் போல நான் பேசுவது உண்டு. நல்ல வார்த்தைகளை வைத்து அடித்தளமாக பேசுவது உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தேவனோடு நிற்பதும் நிற்காததும், ஒரு மனிதன் தேவனோடு வாழுவதும் வாழாததும், ஒரு மனிதன் தேவனை நம்புவதும் நம்பாததும் எப்ப தெரியுமா? தெரியும்,
அவன் நூலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, ஆசீர்வாதத்தில் இருக்கிற பொழுது அல்ல, ஆசீர்வாதத்தில் இருக்கிற பொழுது கத்தர் தந்தாரன்னு சொல்லி கூக்குரலிட்டு கத்து கரங்களை உயர்த்தி நின்று கத்தருக்கு ஆராதனை செய்து கரங்களை அடித்து உடைத்து நாம் கத்தரை ஆராதி, அது அல்ல, அது இலகுவானது. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்வு, குடும்பம், பிள்ளைகள் என்று அவன் நூலே தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது அங்கேதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிற விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, நல்லது. ஆனா ஒன்றுமே இல்லாத பொழுது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றுகிற பொழுது, பிரியமானதே ரெண்டு பிள்ளைகளே, கடந்த நாட்களே நான் உங்களுக்கு சொன்னேன், துருக்கி தேசத்திலேயே ஒரு பிள்ளை பூமி அதிர்ச்சியிலே ஒரு கட்டடத்தின் இடையிலே அவன் அதுக்குள்ளே மாட்டிக்கொண்டானா இல்ல தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லி தெரியவில்லை. அவன் தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது இந்த தகப்பனார் என்று சொல்லுகிறார்கள் அந்த நியூஸ்ல, எனக்கு தெரிய அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, அல்லாதான் தெய்வம் என்று சொல்லி சொல்லு, அவங்களோட குரானின்படி அது கடைசி நேரத்தில் அதுக்கு சொல்ல வேண்டும் என்று அதுல ஒரு குறிப்பு இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். சொல்லு, அந்த பொடிய அதை கேட்டு அப்படியே சொல்றான், வாழ்க்கை மாறிவிட்டது, மரணத்தின் தருவாயில் தொங்குகிறான். சிறு பிள்ளை அவன், கட்டிடங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்று விழுந்து கிடக்கிறது. வாழ்க்கைக்கு நம்பிக்கையே இல்லாத நேரத்தில் அந்த பையன் சொல்றான், அவர் தான் தெய்வம் என்று சொல்லி. ஆனால் நாமோ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், கத்தரை அனுதினமும் ஆராதிக்கிறவர்கள், ஞாயிறுதோறும் கத்தருக்கு பலிகளை செலுத்துகிறவர்கள், இன்று இருந்து நாளை நம் வாழ்வு மாறுகிற பொழுது ஐயோ சொல்லி கரத்தை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு விசுவாசமே இல்லாம மனிதருடைய செவிகளுக்கு, மனிதருடைய வார்த்தைகளுக்கு கீழ் செவிகளை சாய்த்து ஆண்டவர் பார்த்து, அற்ப விசுவாசியே, உன் விசுவாசம் எங்கே என்று கேட்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வது நமக்கு நல்லது, நம்முடைய விசுவாசத்தை சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. ஒருவேளை இன்னைக்கு உனக்கு நல்லாக இருக்கலாம் வாழ்வு, ஆனால் இந்த செய்தியை நாளை நினைத்துக் கொள். ஒருவேளை இன்னைக்கு எல்லாமே உனக்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் இந்த செய்தியை நாளை நினைத்துக்கொள். நாளை உன் கரத்தில் அல்ல என்பதை இன்று சிந்தி, இன்று சிந்தி. வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்வு புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகிய நாளே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து நான் என்ன பேசலாம், என்ன ஒரு இடத்துல நூற்றுக்கு அதிபதி வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறான், ஆண்டவர் சொல்ற நான் வந்து உன் வீட்டுல வந்து அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன தின்னுவன், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம், நீ வரவே வேண்டாம், முடிச்சிருந்த நீ வரவே வேண்டாம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஷ்டவேலருக்குள்ளே கண்டதில்லையே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் காணவே இல்லையே இதுவரைக்கும். ஆண்டவருடைய 33 வருஷ காலத்தில், 3 வருஷ ஊழியத்தில் இயேசு சொன்ன வார்த்தையில இது முக்கியமான வார்த்தை என்ன சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. என்ன ஆண்டவரே, ஆண்டவரே நீ வர வேண்டாம் வீட்டை, இதுவரைக்கும் பார்த்தவர்கள் வீட்டை வர வேண்டும் என்று நினைத்தார்கள், 12 வருஷமாக பெரும்பாடுகள் ஸ்திரி நான் தொட வேண்டும் என்று சொல்லி நினைத்தால், இதை போன்று பலது என்னை தொட்டு சுகமாக்கும், என்னை பல அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம். நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான் தெரியுமா, நீ வரவே வேண்டாம் வீட்டை, நீ வீட்டை வர வேண்டாம் ஆண்டவர், நீ இங்கே இருந்து சொன்னா அவன் அங்கு சொஸ்தம் அடைவான் என்பது என்னுடைய விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவே இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 விதமான விசுவாசத்தை நான் பார்த்தேன். 4 விசுவாசம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது, ஆண்டவர் மெச்சினார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவே இல்லை, இஸ்ரவேலருக்குள்ளே நான் காணவே இல்லையே. பிரியமானதே ரெண்டு பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் மீது, இயேசுவின் மீது, ஆண்டவர் மீது, உங்கள் துக்க நாட்களிலே, உங்கள் துயரத்தின் நாட்களிலே, உங்கள் வேதனையின் நாட்களிலே, உங்கள் பிரச்சனையின் நாட்களிலே, உங்கள் குடும்பத்திலே அவ்வளவு பாரங்கள் இருக்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். வளமை போல ஜபம் பண்ணுவது, வளமை போல ஒன்றை தேவ சமூகத்தில் வைத்து விடுகிறது, வளமை போல 4 விசுவாசிகளுக்கு அடித்து சொல்லி ஜபம் பண்ணுவது, வளமை போல காரியங்களை செய்து விட்டு ஏதோ நடக்கும் என்ற நம்பிக்கையிலே கடந்து செல்வது, நடந்தா சரி நடக்காட்டி இல்லை விளங்குறதா, நடந்தால் கத்தர் செய்தால், நடக்காவிட்டாலே அதை ஏதோ பண்ணிட்டு போயிருவோம் இல்லை. இல்லை, நம்முடைய வாழ்விலே நிர்பந்தமான சூழ்நிலைகளிலே கத்தர் எதிர்பார்க்கிறது ஒன்று என்ன தெரியுமா, எங்கள் விசுவாசம், எங்கள் விசுவாசம். எவ்வளவுத்துக்கு நாம் கத்தரை நம்புகிறோம்? முடிக்கிறேன், சொல்லுகிறேன், சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் வைத்து இது சாத்தியமாகும் என்று நினைத்ததுக்கு பிற்பதாக கிறிஸ்து சந்திப்பார் என்று சொல்லி நம்பாதீங்க. எனக்கு தெரியல, நான் சொல்லுகிற வார்த்தை நீங்க எவ்வளவுக்கு விளங்கிக் கொள்ளுகிறீர்கள் சொல்லி. இந்த ரோட்டால நேரே போனால் நான் போற இடத்துக்கு போய் சேருவேன் என்று சொல்லி எனக்கு தெரிந்ததின் பிற்பாடு கத்தர் என்னை இந்த வழியா நடத்தி கொண்டு போவார் என்று சொல்வதற்கு பெயர் விசுவாசம் அல்ல, அது அல்ல விசுவாசம்.
அது என்ன தெரியுமா? சூழ்நிலை இருக்கிறது, சாத்தியங்கள் இருக்கிறது. இப்படி நடந்து போனால் நான் அங்கு போவேன் என்றது சாத்தியம் எனக்கு இருக்கிறது. அதுக்கு பெயர் விசுவாசம் கிடையாது. முச்சந்தியிலே நின்று எந்த வழியிலா நான் போவேன் என்று கத்தர் என்னை நடத்தி செல்வார் என்று நம்புறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். வழி தெரியாது, இதாதான் சொல்லி இப்ப என்ன கத்தர் கொண்டு போவார், கத்தர் எனக்கு இந்த காரியத்தை தருவார், கத்தர் என் பிள்ளைகளுக்கு இதை கொடுப்பார், கத்தர் என் காரியத்திலே கரணத்தை வைத்து நடத்துவார். ஆனா வழி என்னன்னு தெரியல, அதுக்கு பெயர் தான் விசுவாசம். இந்த வழியால நேரே போனால் நான் அங்கே போய் சேருவேன் என்று நினைத்ததுக்கும் மறித்ததுக்கும் புரிந்ததுக்கும் பிறகு ஆண்டவரே நன்றி, நான் உண்மை நம்புகிறேன் என்பதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. ஹலலுயா. ஆகிய நாளை இந்த மாலை பொழுதிலே உங்கள் விசுவாசத்தை சீர்திருத்தி பாருங்கள். முதலாவது நன்றாய் இருக்கிற பொழுது, அமைதியாக இருக்கிற பொழுது விசுவாசம் அல்ல. அலை மோதி கப்பல் தாழுகிற பொழுது ஆண்டவர் கேட்டார், உங்க விசுவாசம் எங்கே? இரண்டாவது, ஒரு ஜபாலயத்தின் தலைவன் நின்று கொண்டு இருக்கிறார், ஒரு கூட்டம் வந்து சொல்லுகிறது விட்டு விடுங்க, இனி வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. எதை நான் நம்புகிறோம், எதை நான் நம்புகிறோம்? இன்னைக்கு அநேகர் மனிதர்களை நம்பி தடுமாறுகிறோம். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது, அமிழ்ந்து போகிறோம், ஆழ்ந்து போகிறோம், இதோடு எல்லாம் முடிகிறது என்று நினைக்கிற பொழுது ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? தூக்கிட்டாரு. ஆனா கேட்டது என்ன தெரியுமா? உனக்கு நீச்சல் தெரியாதான்னு கேட்கல, ஏயா இவ்வளவு நாளும் அனுபவம் இருக்கே உனக்கு சொல்லி கேட்கல, என்னப்பா இப்படி கத்திரியே தண்ணி தானே சொல்லி கேட்கல. அவர் கேட்டது என்ன தெரியுமா? விசுவாசம் எங்க? எங்க உங்க விசுவாசம் சொல்லி பார்க்கலாம். விளங்குறதா? சூழ்நிலைகளை நம்பி இயேசுவை நம்பாதிருங்கள். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்பி இயேசுவை நம்பாதிருங்கள், இயேசுவை நம்பி சூழ்நிலைகளை பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோரும் கண்களை மூடுவோமா? கடந்த நாட்களிலே சூழ்நிலைகள் மத்தியிலே, பாரங்களின் மத்தியிலே, பாதிப்புகளின் மத்தியிலே உம்மை நான் நம்பாமல் போயிட்டனே ஆண்டவரே, உம்மை நான் நம்பாமல் போன நேரங்கள் இருக்கிறதே ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். ஏதோ ஒரு செய்தி அல்ல உனக்கு இது, ஏதோ ஒரு காரியம் அல்ல ஆண்டவரே. கடந்த நாட்களிலே என் வாழ்விலே ஆண்டவரே பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் பாதிப்புகளும் இருந்த பொழுது நான் உங்களை நம்பாம போயிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே மாண்டு கொண்டு இருக்கிற பொழுது, ஆண்டவரே தள்ளாடுகிற பொழுது ஆண்டவரே உம்மை நான் நம்பாமல் போயிட்டேனே ஆண்டவரே. ஆபிரகாம் உம்மை விசுவாசித்தான், அதை நீ நீதி என்று கண்டீரே. ஆனால் நானோ என் வாழ்விலே அநேக பிரச்சனைகள் என்னை மேவ விட்டு விட்டனே, என்னை மேற்கொள்ள விட்டு விட்டனே. விசுவாசம் என்னை மேற்கொள்ளவில்லையே, ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கை என்னை மேற்கொள்ளவில்லையே என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்ப்பீர்களா? தயவு செய்து கண்களை மூடி கடந்த நாட்களை தேவனுக்கு முன்பாய் தூக்கி போடுங்க. ஆண்டவரே என் விசுவாசத்திலே குறைவு இருக்கிறது, என் விசுவாசத்திலே குறைவு இருக்கிறதப்பா, அதை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, அதை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, அதை சரிப்படுத்துங்கப்பா. எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் எல்லா ஆண்டவரே நிமிஷத்திலையும் எல்லா துன்பத்திலையும் எல்லா துயரத்திலையும் எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே உம்மை ஒரே விதத்தில் நம்ப எனக்கு கிருபை செய்வீராக. உண்மையே நம்ப எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, உண்மையே நான் நம்ப எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, உண்மையே நான் நோக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னாய், ஒரே ஒரு வார்த்தை சொன்னாய், எல்லாம் மாறிவிடும் அப்பா, எல்லாம் மாறிவிடும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஷ்ட வீரருக்குள்ளே காணவில்லையே, காணவில்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் விசுவாசம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? எங்கள் விசுவாசம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? எங்கள் விசுவாசம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, ஆண்டவர் பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே, விசுவாசம் எங்கே? ஆண்டவரே நாங்கள் மறித்து போற அற்ப விசுவாசி, உங்க விசுவாசம் எங்கப்பா? ஆண்டவரே பிரச்சனை என்னை மேவுகிறது, உன் விசுவாசம் எங்கப்பா? ஆண்டவரே துக்கம் என்னை மூடுகிறது, உன் விசுவாசம் எங்கப்பா? பிரச்சனை என்னை அலைக்கழிக்கிறது, ஆண்டவரே விசுவாசம் எங்கப்பா? கேட்க மாட்டேயா? சொல்லு. தேவனை பார், ஆண்டவரை பார். இன்னைக்கு போகிற பொழுது தேவன் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தோடு கடந்துச்சு,
இன்னைக்கு நீ கடந்து செல்லுகிற பொழுது உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தேவன் சந்தோஷப்படுத்தக்கிடவாக அது நீதி உள்ளதா இருப்பதாக தேவ பார்வையிலே கர்த்தருடைய பார்வையிலே உன் விசுவாசம் என் விசுவாசம் நீதி உள்ளதா இருப்பதாக நீதி உள்ளதா இருப்பதாக ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் கூடாத காரியம் பிரியமான தேவன் பிள்ளைகளே நாங்கள் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கலாம் ஓடி வந்திருக்கலாம் சாகமாய் வந்திருக்கலாம் ஆனால் தேவன் என்னை பார்த்து அற்ப விசுவாசியே எங்கே உன் விசுவாசம் எங்கே உன் விசுவாசம் கேட்டால் என்ன சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆபிரகாமின் விசுவாசம் தேவனுக்கு நீதியாக இருந்தது ஆபிரகாமின் விசுவாசம் தேவனுக்கு நீதியாக இருந்தது அவன் பெற்றுக் கொள்ள பொழுதும் இயேசுவை விசுவாசித்தான் அவன் இழக்கிற பொழுதும் இயேசுவை விசுவாசித்தான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா